தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
யோவான் எழுதின செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 21-30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கின்றீரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றீரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கின்றவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்திருக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கின்றவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கின்றேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நமக்கு வரும் சாபங்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறும். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நான் ஆற்றப்போகின்ற மறைவுரையை அனைவருமே கேட்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இந்த மறையுரையை யார் கேட்க வேண்டும் என்று நான் பட்டியலிடுகின்றேன். உங்களை பார்த்து உங்களுக்கு முன்பாக மண்ணை தூவி வாரி, நீங்களெல்லாம் நாசமாக போவீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் சொன்னால், இந்த மறையுரையை கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். நீ எல்லாம் ஒழுங்காக வரமாட்ட, நீ கை வைக்கின்ற எந்த காரியமும் உருப்படாது, நீ எல்லாம் நாசமாக போயிருவ என்று யாராவது உங்களை பார்த்து சாபம் விட்டிருந்தால், நீங்கள் கண்டிப்பாக இந்த மறையுரையை கேட்க வேண்டும். நீங்கள் ஒரு வியாபாரத்தை தொடங்கும் பொழுது அல்லது ஒரு புதிய காரியத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது, நிச்சயமாக இது உருப்படாது, நீங்கள் செய்வது தவறான வழியில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று யாராவது உங்களை பார்த்து இப்படி எதிர்மறையான எண்ணத்தோடு பேசியிருந்தால் நீங்கள் இந்த மறைவுரையை நிச்சயமாக கேட்க வேண்டும். அல்லது உங்களில் உடலில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது, கண் ஒழுங்காக பார்க்கவில்லை, காது ஒழுங்காக கேட்கவில்லை, என்னால் பேச முடியவில்லை, எனக்கு அதிகமான உடல் சுமைகள் அதிகமாக இருக்கின்றன, உடல் பலவீனங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று கடவுள் எனக்கு இந்த உடல் குறைபாட்டால் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் நிச்சயமாக இந்த மறைவுரையை நீங்கள் கேட்க வேண்டும். இவர்கள் மட்டும் கேட்டால் போதும் இந்த மறைவுரை, காரணம் நம்பிக்கை குன்றிய அவர்களுக்கு கடவுள் இன்று நம்பிக்கையை அதிகமாக்குகின்றார். அன்பா அந்த விளை விவிலியத்தில் பல கதாபாத்திரங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பிளையாம் என்ற ஒரு நபரை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரை பற்றி மீண்டுமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். பலாக் என்ற மன்னனுடைய ஆட்சி காலத்தில் மோவாபு என்ற நாட்டில் அவன் ஒரு மிகச்சிறந்த மன்னனாக இருந்து வந்தார். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் அந்த மோவாபு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பலாக் என்ற மன்னன் இஸ்ரேல் மக்களை பார்க்கின்றார். இவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள், இவர்களிடத்தில் மிகச்சிறந்த கலாச்சாரம் இருக்கின்றது, இவர்களிடத்தில் மிகச்சிறந்த பண்பாடு இருக்கின்றது, இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எனவே இவர்களிடத்தில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கின்றது, இவர்களை வளரவிடக்கூடாது, இவர்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், இவர்களை நாம் அழிக்க வேண்டும் என்று அந்த பலாக் என்ற மன்னன் திட்டம் தீட்டுகின்றார். எனவே தன்னுடைய அமைச்சரவை அனைவரையும் அழைக்கின்றார். இந்த இஸ்ரேல் மக்களை என்ன செய்வது, இந்த நாட்டிலிருந்து அவர்களை எப்படி துரத்துவது, இவர்களை எப்படி அழிப்பது என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது அனைவருமே உரத்த குரலில் ஒரு நபரை பற்றி சொல்லினார்கள். அந்த நபர்தான் பிளையாம். யார் இந்த பிளையாம் என்று பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல மக்கள்கள் இருந்தார்கள், அதிலும் குறிப்பாக சாபம் விடப்படுகின்ற சில மக்களும் இருக்கின்றார்கள். எனவே குறி சொல்லி இவர்கள் நாசமாக போய்விடார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வாழ்வு பிழைக்க மாட்டார்கள். இவர்கள் செய்கின்ற காரியம் உருப்பிடாது என்று இவர் சொன்னால் நிச்சயமாக அந்த காரியம் உருப்பிடாது. எனவே இப்படி மக்களை சபிப்பதற்காகவே ஒரு நபர் இருந்தார், அவர்தான் பிள்ளையாம். இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய சொற்படிதான் இந்த குறியெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். எனவே அவரை அணுகி நாம் அவரிடத்தில் பார்த்து இஸ்ரேல் மக்களை பார்த்து இவர்கள் நாசமாக போய்விடுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இஸ்ரேல் மக்கள் அழிந்து விடுவார்கள் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள். எனவே பலாக் மன்னன் உடனடியாக அந்த பிளையாமை அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகின்றார். முதலில் அவர் அனுப்பும் பொழுது பிளையாம் ஒத்துக்கொள்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி இவ்வாறாக சொல்கின்றார், இஸ்ரேல் மக்கள் என்னால் அழைக்கப்பட்ட மக்கள், என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களை நீ சபிக்க கூடாது என்று ஆண்டவர் பிளையாமுக்கு சொல்கின்றார். எனவே பிளையாமும் ஆண்டவருடைய கட்டளைப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து நான் வரமாட்டேன் என்று அந்த பணியாளர்களை திருப்பி அனுப்பி விடுகின்றார். எனவே பணியாளர்களும் அந்த பலாக் என்ற மன்னனிடத்தில் சொல்கின்றார்கள். பலாக் மன்னன் உடனடியாக கோபம் அடைகின்றார். இதோ இந்த நாட்டினுடைய மன்னன் நான் அழைக்கின்றேன், இவன் வரவில்லையே என்று கோப கனையோடு அவன் மீண்டுமாக பணியாளர்களை சொல்லி அனுப்புகின்றார். அவர் வரவில்லை என்றால் அவருடைய தலையை வெட்டி வாருங்கள் என்று பணியாளர்களுக்கு உத்தரவிடுகின்றார். எனவே பிளையாமிடத்தில் அந்த பணியாளர்கள் மீண்டுமாக வருகின்றார்கள். வந்து மன்னன் சொன்னதை சொல்கின்றார்கள். பிளையாமுக்கு ஒன்றும் புரியவில்லை. மன்னனுக்கு பயப்படுவதா, கடவுளுக்கு பயப்படுவதா என்று அவருக்கு புரியவில்லை. தற்பொழுது அவனுக்கு தலை வேண்டும் என்று நினைத்து கொண்டு மன்னனுடைய சொற்படியை கேட்போம் என்று மன்னனுடைய பணியாளர்களுக்கு பின்பாக அவனும் சென்று கொண்டிருக்கின்றான். சென்று கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய தூதர்கள் அவருடைய வழியை வழிமறக்கின்றார்கள். அப்பொழுது மீண்டுமாக கடவுள் அவருக்கு சொல்கின்றார், இஸ்ரேல் மக்கள் என்னுடைய மக்கள், அவர்களை நீ சபித்தால் நீனும் சபிக்கப்படுவாய் என்று அவரிடத்தில் கூறுகின்றார்கள். எனவே பிளையாம் பயப்படுகின்றார். ஓடோடி சென்று அரசவைக்கு செல்கின்றார். பலாக் அரசவையினுடைய முன்பாக இருந்து கொண்டு அமைச்சர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்கின்றார்கள். அவர் தைரியத்தோடு சொல்கின்றார், நான் இஸ்ரேல் மக்களை சபிக்க மாட்டேன், காரணம் ஆண்டவர் என்னிடத்தில் கூறியிருக்கின்றார், அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களை ஒருபோதும் நான் சபிக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு முன்பாக உறுதியாக வீரத்துடனும் தைரியத்துடனும் அவர் எடுத்து கூறுகின்றார். இதை கேட்ட பலாக் மன்னன் பயப்படுகின்றார். எனவே அந்த மக்களை கண்டிப்பாக நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிளையாம் சொல்கின்றார், அவர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவர்களை யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்களோ அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார்கள், யாரெல்லாம் அவர்களை சபிப்பார்களோ அவர்கள் அனைவரும் சபிக்கப்பட்ட மக்களாக ஆவார்கள் என்று அவரிடத்தில் உறுதியாக கூறுகின்றார். எனவே இப்படிப்பட்ட தைரியத்துடன் இவர் கூறுகிறாரே என்று சொல்லி மன்னனானவன் தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்குகின்றார். எனவே இஸ்ரேல் மக்களுக்கு சாபத்தை தர வேண்டிய அந்த பிளையாம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை அவரிடத்தில் விட்டுவிட்டு செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, விழத்தில் ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வு இந்த நிகழ்வு. எனவே இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் ஒத்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். மோசே அவர்கள் எகிப்தில் இருந்து வழி நடத்தி கொண்டு வருகின்றார். எகிப்தில் இருக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வேளா வேளை உணவு கிடைத்தது, அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது, அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிமை நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு அடிப்படை தேவையானது பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் பாலைவனத்தில் மோசேயால் வழிநடத்தப்படும் பொழுது அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது, அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எனவே கடவுளுடைய பராமரிப்பை அவர்கள் நம்பாமல், கடவுளுடைய பாதுகாப்பை அவர்கள் நம்பாமல், கடவுளுக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் அவர்கள் முணுமுணுத்து வந்தார்கள். எனவே கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் கடவுள் அவர்கள் மீது தன்னுடைய கோப கடலை கொட்டுகின்றார். எனவே கொல்லி பாம்பு வழியாக அந்த மக்களை கடித்து அவர்களை உயிரிழக்க செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது மோசே அவர்கள் கடவுளிடத்தில் பரிந்து பேசுகிறார், இதோ இந்த மக்களை அழிப்பதற்காகவா நீ எகிப்திலிருந்து அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்தீர் என்று மோசேயை கடவுளை நோக்கி வேண்டுகின்றார். இந்த மக்களின் மீது இரக்கத்தை காட்டும், இந்த மக்களை ஆசீர்வதியும், இந்த மக்களை நீ தூய்மைப்படுத்தும், இந்த மக்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்துவிடும் என்று மோசேயை கடவுளிடத்தில் பரிந்து பேசுகின்றார். கடவுளும் அவருடைய பரிந்துரையை ஏற்றிக்கொண்டு, நீ ஒரு வெண்கல பாம்பு சிலையை செய்து அதை ஊன்றிவை, அந்த பாம்பை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே குணமடைவார்கள் என்று சொல்கின்றார். எனவே மோசேவும் ஆண்டவருடைய கட்டளைப்படி அந்த வெண்கல பாம்பை ஒரு ஊன்றுகோலில் வைக்கின்றார். அதை பார்க்கின்ற அனைவரும் சாகவில்லை, அனைவரும் உயிர் பிழைத்து கொண்டார்கள். இந்த ஒரு சின்னந்தான் இன்றும் மருத்துவமனைகளில் நாம் அதிக இடத்தில் இதை பார்க்க முடிகின்றது. எனவே உலக அளவில் மருத்துவத்திற்கான சின்னம் இதிலிருந்து பிறக்கப்படுகிறது என்பதை நம் அனைவரும் இப்பொழுது புரிந்து கொள்வோம். எனவே அந்த வெண்கல பாம்பை பார்க்கின்ற அனைவருமே உயிர் பிழைத்து கொண்டார்கள், அவர்கள் மீட்பு அடைந்தார்கள். எப்படியாக இஸ்ரேல் மக்களை அழிப்பதற்காக கொல்லிவாய் பாம்பு வந்ததோ அந்த பாம்பே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். பல பேர் நம்மளை பார்த்து, நீ உருப்பிட மாட்டா, நீனால் நாசமா போயிருவ, நீ எடுக்கிற காரியம் எதுவும் நடக்காது என்று பலரும் நம்மை பார்த்து அவர்கள் இழந்திருப்பார்கள், நம்மை பார்த்து சாபம் விட்டிருப்பார்கள். அந்த சாபம், அவர்கள் சொன்ன அதே வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக கண்டிப்பாக மாறியிருக்க வேண்டும். இதோ இவர்கள் என்னை சபிக்கின்றார்கள், இவர் என்னை பார்த்து திட்டுகின்றார்கள், நான் எல்லாம் உருப்பிட மாட்டேன் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், எதிர்மறை சிந்தனையை என் மேலே அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள், இதை நான் முறியடிக்க வேண்டும், இவர்களுக்கு முன்பாக நான் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று, அவர்களுக்கு முன்பாக நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் இந்த சாபத்தின் வழியாக தருகின்றார். மேலுமாக உடலில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்தவுடனே, ஐயோ கடவுள் என்னை சபித்து விட்டாரே, கடவுள் எனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டாரே என்று நாமெல்லாம் புலம்பிக் கொண்டிருப்போம். 1880 ஆர்தர் கேட் என்ற தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையானது பிறக்கின்றது. இந்த பெண் குழந்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அந்த தம்பதிகள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதோ கடவுள் எங்களுக்கு இந்த குழந்தையை மிகப்பெரிய கொடையாக, மிகப்பெரிய பரிசாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இதோ எங்களுடைய திருமணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சியானது நீண்ட நாளைக்கு நிலைக்கவில்லை. அந்த குழந்தை வளர்ந்தவுடனே தெரிகின்றது, அந்த குழந்தைக்கு காதும் கேட்கவில்லை, கண்ணும் தெரியவில்லை. யோ, கடவுள் எங்களுக்கு கொடையாக கொடுத்த இந்த குழந்தை இப்போது எங்களுக்கு சாபமாக மாறிவிட்டதே, இந்த குழந்தையை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், வளர்ந்து இந்த குழந்தை என்ன செய்ய போகிறது என்று அவர்களெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த குழந்தை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் என்று அந்த தம்பதிகள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த குழந்தையானது வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு அறிவு கொடுக்க வேண்டும், ஏதாவது ஒரு அறிவு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவர்களுக்கு ஒரு யோசனை தெரிந்தது. இந்த குழந்தைக்கு கை நன்றாக இருக்கிறதே, எனவே இந்த கையை வைத்து இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். எனவே ஒரு கையில் ஏதாவது ஒரு பொம்மையோ ஏதோ ஒரு பொருளையோ வைத்து கொண்டு அதை தடவி பார்த்து, இது இந்த பொம்மை, இது டம்ளர், இது வந்து சொம்பு, இது வந்து மைக்கு என்பதை போன்று அந்த குழந்தைக்கு வலது கையால் தடவி பார்த்து அதை எழுத வைக்க ஆரம்பித்தார்கள். இப்படியாக அந்த குழந்தையானது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டது. அந்த குழந்தை வளர்ந்து 12 நூல்களை எழுதியிருக்கின்றது. மேலுமாக பல 100 கட்டுரைகளை அந்த குழந்தையானது படைத்திருக்கின்றது. அமெரிக்கா நாட்டில் மிக உயர்ந்த பரிசாக அவர்களுடைய அரசு நாணயத்தில் இந்த குழந்தையினுடைய படமானது பொறிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழந்தைதான் ஹெலன் கெல்லர். எனவே கண் பார்வையும் தெரியாது, காதும் கேட்காது, ஆனால் அந்த குழந்தையானது 12 நூல்களை எழுதியிருக்கிறது. அது நன்றாக கண் தெரிந்து நன்றாக காது கேட்டு அந்த குழந்தை இத்தனை புத்தகங்களை எழுதியிருந்தால் கூட இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு கிடைத்திருக்காது, இவ்வளவு பெரிய பாராட்டு பரிசுகள் எல்லாம் கிடைத்திருக்காது. ஆனால் காது கேட்காமல் கண்ணும் தெரியாமல் இந்த குழந்தையானது இவ்வளவு சாதனை படைத்திருக்கிறதே என்று அந்த தம்பதிகள் அன்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே எது சாபமாக பார்க்கப்பட்டதோ அதுவே இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமாக பார்க்கப்பட்டது. எனவே நாமும் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்காக சிலுவை மரத்தில் அவர் உயிரிழந்தார். சிலுவை மரம் என்பது, சிலுவை சாவு என்பது ஒரு அவமானத்தின் சாவாக பார்க்கப்படுகின்றது. சிலுவையில் அறைந்தவர்கள் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய திருவிளையமானது, பல ஏற்பாடானது நமக்கு அழுத்தமாக சொல்கின்றது. எனவே ஒரு அவமானத்தின் சின்னம், ஒரு சபிக்கப்பட்டவனுடைய சின்னமாக பார்க்கப்பட்ட இந்த சிலுவை இன்று நமக்கு மீட்பு அளிக்கின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒரு அருள் கருவியாக இந்த சிலுவையானது பார்க்கப்படுகின்றது. எனவே எது நமக்கு சாபமாக வருகின்றதோ அதுவே கடவுளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். பாம்பு சாபமாக பார்க்கப்பட்டது, அது ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. சிலுவை சாபத்தின் சின்னமாக பார்க்கப்பட்டது, இப்பொழுது அறிவின் கருவியாக பார்க்கப்பட்டது. இதே வரிசையில் நீங்களும் இருப்பீர்கள். உங்களை யாரெல்லாம் சபித்தார்களோ அவர்களுக்காக மன்றாடுங்கள். யாரெல்லாம் உங்களை சபித்தார்களோ அவர்களுக்காக ஜபம் செய்யுங்கள். யாரெல்லாம் உங்களை சபித்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் கடவுளிடத்தில் தொடர்ந்து மன்றாடுங்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று. காரணம், அவர்கள்தான் கடவுள் அனுப்பிய ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். எனவே நமக்கு வருகின்ற ஒவ்வொரு சாபமும் கடவுள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நாம் எண்ணிக்கொள்வோம். எனவே நமக்கு வருகின்ற சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்ற இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் வேண்டி இந்த தெய்வீக திருப்பள்ளியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். வாருங்கள்.